சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை May 1, 2022. தலைப்பு: நித்திய தண்டனை. கோல்டன் உரை. சங்கீதம்: என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: பேதுரு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவுள். தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்திலுண்டான கெட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மென்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியிருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவபக்தியையும், தேவபக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாதது. பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. பேதுரு. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீட்டிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். சங்கீதம்: தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்தக்கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூறும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் யூத மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தாள். அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்தெழுந்தது, தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையவும் படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்தது, எழுந்திருந்தது, ஞானஸ்நானம் பெற்றான். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். கொரிந்தியர். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் கொரிந்தியர். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. கொரிந்தியர். நான் அப்போஸ்தலரெல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவகிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாயிருக்கவில்லை. அவர்களெல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவகிருபையே அப்படி செய்தது. கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளிச்சூனியம், பகைகள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டு தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அன்பின் வடிவமைப்பு பாவியை சீர்திருத்துவதாகும். பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பௌதிக வாழ்வு மற்றும் பாவத்தின் மீதான நம்பிக்கை அழியும் வரை பாவத்தில் கூறப்படும் ஒவ்வொரு இன்பமும் அதன் வலிக்கு சமமானதை விட அதிகமாக அழிக்கும். சொர்க்கத்தை அடைய இருத்தலின் இணக்கம், இருத்தல் என்ற தெய்வீக கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் சுகத்தை நம்பும் வரை பாவத்தை யார் நிறுத்துவார்கள்? தீமை இன்பத்தை தராது என்பதை மனிதர்கள் ஒருமுறை ஒப்புக்கொண்டால் அவர்கள் அதிலிருந்து விலகிவிடுகிறார்கள். சிந்தனையிலிருந்து பிழையை அகற்றவும். அது நடைமுறையில் தோன்றாது. மேம்பட்ட சிந்தனையாளர் மற்றும் பத்தியுள்ள கிறிஸ்தவர் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் நோக்கம் மற்றும் போக்கு மற்றும் அதன் அறிவியலை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவளிப்பார்கள். இன்னொருவர் சொல்வார், இந்த நேரத்துக்கு போ, எனக்கு வசதியான பருவம் இருக்கும் போது நான் உன்னை கூப்பிடுவேன். மனிதனின் நல்லிணக்கமும் அழியாத தன்மையும் தெளிவாக தெரியாவிட்டால் நாம் கடவுளை பற்றிய உண்மையான கருத்தை பெறுவதில்லை. உண்மை அல்லது பிழை, புரிதல் அல்லது நம்பிக்கை, ஆவி அல்லது விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நிர்வகிப்பதை உடல் பிரதிபலிக்கும். ஆகையால் இப்போதே நீ அவனுடன் பழகி நிம்மதியாக இரு. கவனமாகவும் நிதானமாகவும் விழிப்புடனும் இருங்கள். வழி நேராகவும் குறுகியதாகவும் உள்ளது. இது கடவுள் மட்டுமே உயிர் என்ற புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது மாம்சத்துடனான ஒரு போர். இதில் நாம் பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல வேண்டும். இங்கே அல்லது இனி நிச்சயமாக நாம் ஆவியின் இலக்கை அடையும் முன் அல்லது கடவுளில் வாழ்க்கை. பவுல் முதலில் இயேசுவின் சீடராக இல்லாமல் இயேசுவின் சீடர்களை துன்புறுத்தியவராக இருந்தார். அறிவியலில் உண்மை அவருக்கு முதலில் தோன்றிய போது பால் குருடனாக்கப்பட்டார். மேலும் அவரது குருட்டுத்தன்மை உணரப்பட்டது. ஆனால் ஆன்மீக ஒளி விரைவில் அவருக்கு இயேசுவின் முன்மாதிரி மற்றும் போதனைகளை பின்பற்ற உதவியது. நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தியது மற்றும் ஆசியா மைனர், கிரீஸ் மற்றும் ஏகாதிபத்திய ரோமில் கூட கிறிஸ்தவத்தை பிரசங்கித்தது. தர்சசின் சவுல் வழியை கண்டார். கிறிஸ்து அல்லது சத்தியம், அவரது நிச்சயமற்ற சரியான உணர்வு ஆன்மீக உணர்வுக்கு அடிபணிந்த போது மட்டுமே அது எப்போதும் சரியானது. பின்னர் மனிதன் மாற்றப்பட்டான். சிந்தனை ஒரு உன்னதமான கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டது. மேலும் அவரது வாழ்க்கை ஆன்மீகமாக மாறியது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதில் அவர் செய்த தவறை அவர் கற்றுக்கொண்டார். யாருடைய மதத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லையோ அவர் மனத்தாழ்மையுடன் பால் என்ற புதிய பெயரை பெற்றார். அவர் முதல் முறையாக காதல் பற்றிய உண்மையான யோசனையை பார்த்தார். மேலும் தெய்வீக அறிவியலில் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். சீர்திருத்தம் என்பது தீமையில் நிலையான இன்பம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதன் மூலமும் அறிவியலின் படி நன்மையின் மீது பாசத்தை பெறுவதன் மூலமும் வருகிறது. இது தெய்வீக மனதில் இருக்கும் போது இன்பமோ துன்பமோ பசியோ அல்லது மோகமோ எதுவும் இருக்க முடியாது என்ற அழியாத உண்மையை வெளிப்படுத்துகிறது. இன்பம், துன்பம் அல்லது பயம் போன்ற தவறான நம்பிக்கைகளையும் மனித மனதின் அனைத்து பாவ பசியையும் அழிக்க முடியும். பழிவாங்குவதில் இன்பம் காண்பது எவ்வளவு பரிதாபகரமான காட்சி! தீமை என்பது சில சமயங்களில் ஒரு மனிதனின் உரிமை பற்றிய மிக உயர்ந்த கருத்தாகவும் நன்மையின் மீதான அவனது பிடிப்பு வலுவடையும் வரை. பின்னர் அவர் அக்கிரமத்தில் இன்பத்தை இழக்கிறார். அது அவருக்கு வேதனையாகிறது. பாவத்தின் துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி பாவத்தை நிறுத்துவதே, வேறு வழியில்லை. பாவம் என்பது வேதனையின் வியர்வையால் அழைக்கப்பட வேண்டிய மிருகத்தின் உருவம். இது ஒரு தார்மீக பைத்தியம். இது நள்ளிரவு மற்றும் புயலுடன் கூச்சலிட விரைகிறது. உடல் உணர்வுகளுக்கு கிறிஸ்துவர் அறிவியலின் கடுமையான கோரிக்கைகள் வெறுமையாக தெரிகிறது. ஆனால் மனிதர்கள் வாழ்க்கை கடவுள் நல்லது மற்றும் தீமைக்கு உண்மையில் மனித அல்லது தெய்வீக பொருளாதாரத்தில் இடமோ அல்லது சக்தியோ இல்லை என்பதை அறிய அவசரப்படுகிறார்கள். தண்டனையின் பயம் மனிதனை உண்மையாக நேர்மையாக ஆக்கவில்லை. தவறை சந்திப்பதற்கும் சரியானதை அறிவிக்கவும் தார்மீக தைரியம் அவசியம். ஆனால் தார்மீக தைரியத்தை விட மிருகத்தனம் கொண்ட மனிதனை நாம் எவ்வாறு சீர்திருத்துவது? நல்லதை பற்றிய உண்மையான எண்ணம் இல்லை. மனித உணர்வு மூலம் மகிழ்ச்சியை பெறுவதற்காக பொருள் தேடுவதில் மனிதனின் தவறை உணர்த்துங்கள். காரணம் மிகவும் சுறுசுறுப்பான மனித ஆசிரியமாகும். அது உணர்வுகளை தெரிவிக்கட்டும் மற்றும் மனிதனின் செயலற்ற தார்மீக கடமை உணர்வை எழுப்பட்டும். மேலும் அவர் மனித உணர்வின் இன்பங்களின் ஒன்றுமில்லாததையும் ஒரு ஆன்மீக உணர்வின் மகத்துவத்தையும் பேரின்பத்தையும் படிப்பார். இது பொருள் அல்லது சரீரத்தை அமைதிப்படுத்துகிறது. அப்போது அவர் இரட்சிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இரட்சிக்கப்படுவார். அறிவியலில் போலித்தனம் இல்லை, கொள்கை கட்டாயம். மனித விருப்பத்தால் கேலி செய்ய முடியாதது. விஞ்ஞானம் ஒரு தெய்வீக கோரிக்கை, மனிதனின் கோரிக்கை அல்ல. எப்போதும் சரி, அதன் தெய்வீக கோட்பாடு ஒருபோதும் மனம் திரும்புவதில்லை. ஆனால் பிழையை தணிப்பதன் மூலம் சத்தியத்தின் கூற்றை பராமரிக்கிறது. தெய்வீக கருணையின் மன்னிப்பு பிழையின் அழிவாகும். மனிதர்கள் தங்களுடைய உண்மையான ஆன்மீக ஆதாரத்தை எல்லா ஆசீர்வாதங்களாகவும் புரிந்து கொண்டால் அவர்கள் ஆன்மீகத்தை நாடுவதற்கு போராடி நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் மரண மனம் எந்த அளவுக்கு ஆழமாக மூழ்குகிறதோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்தின் மீதான எதிர்ப்பானது தவறு உண்மைக்கு கை கொடுக்கும் வரை அதிகமாகும். தெய்வீக அறிவியலுக்கான மனித எதிர்ப்பு விகிதத்தில் பலவீனமடைகிறது. ஏனெனில் மனிதர்கள் சத்தியத்திற்கான பிழையை விட்டுவிடுகிறார்கள் மற்றும் வெறும் நம்பிக்கையை மாற்றியமைக்கும் புரிதல் மனந்திரும்புதல் ஆன்மீக ஞானஸ்நானம் மற்றும் மீளுருவாக்கம் ஆகியவற்றின் மூலம் மனிதர்கள் தங்கள் பொருள் நம்பிக்கைகள் மற்றும் தவறான தனித்துவத்தை தள்ளி வைக்கின்றனர். அவர்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்கள் அனைவரும் என்னை கடவுளை அறிவார்கள் என்பது காலத்தின் ஒரு கேள்வி மட்டுமே. பொருளின் கூற்றுகளை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அறிவியலில் கிறிஸ்து இந்த வழியை காட்டுகிறது. நன்மை, கடவுள் மற்றும் அவரது பிரதிபலிப்பை தவிர வேறு எந்த யதார்த்தத்தையும் அறியாமல் இருப்பது, வாழ்க்கையின் வேறு எந்த உணர்வும் இல்லாதது மற்றும் புலன்களின் வலி மற்றும் இன்பம் என்று அழைக்கப்படுவதை விட உயர்ந்ததாக உயர்வது. புனித பால் கூறுகிறார், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும். இயேசு சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சர்ச் கையெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகவும், உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாதது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.